We want to reach the highest level that God wants us to reach here on this earth.
இந்த பூமியிலே நாம் இந்த அளவுக்கு உயரமாய் உயரத்தை அடைய வேண்டுமோ அந்த உயரத்தை நாம் அடைய விரும்புகிறோம்.
Paul said in Philippians in chapter 3.
பிலிப்பியர் 3 ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்கிறார்.
There's a beautiful expression here.
இங்கே அருமையான ஒரு வாசகம் காணப்படுகிறது.
It's somewhat similar to what I said in the last session.
கடந்த செய்தியிலே நான் சொன்னது போல அதற்கு ஒப்பாக இருக்கிற ஒரு காரியம்.
I use the illustration of an inheritance that we may not have claimed fully.
முழுமையாய் நாம் பெற்றுக்கொள்ளாத சுதந்திரம் உண்டு என்று நான் சொன்னேன்.
That we are missing out on something that Jesus purchased for us on the cross.
சிலுவிலே தேவன் நமக்கென்று விலை கிரயம் கொடுத்து வாங்கின அந்த சுதந்திரத்தை நாம் முழுமையாய் அதிலே எவ்வளவு காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம்.
Here Paul uses another example.
இங்கே பவுல் வேற ஒரு உதாரணத்தை பயன்படுத்துகிறார்.
He says in verse 12, chapter 3 verse 12.
மூன்றாம் அதிகாரம் பிலிப்பியர்லே 12 ஆம் வசனத்திலே பார்க்கிறோம்.
He says I have not obtained everything yet.
இன்னுமாய் நான் எல்லாவற்றையும் அடையவில்லை.
I have not become perfect.
இன்னுமாய் நான் தேறவில்லை.
I'm perfect in my conscience but I'm not perfect in what Christ wants me to be.
என்னுடைய மனசாட்சியிலே நான் பூரணமாய் இருக்கிறேன். ஆனால் கிறிஸ்து என்னை எந்த பூரண நிறைவுக்கு வர வேண்டும் என்று விரும்பி இருக்கிறாரோ அந்த பூரணத்தை நான் இன்னும் அடையவில்லை.
See in verse 15 he says let us as many as are perfect have this attitude.
15 வசனத்திலே நம்மிலே தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவோம் என்று சொல்கிறார்.
See this contradiction in chapter 3 verse 12 I'm not perfect 3 verses later some of us are perfect.
இங்கே ஒரு முரண்பாட்டை பார்த்தீர்களா? 12 வசனத்திலே இன்னும் தேறவில்லை என்று சொல்கிறார். 15 வசனத்திலே தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவோம் என்று சொல்கிறார்.
That's like saying I got 100% in mathematics.
எதற்கு ஒப்பாய் இருக்கிறது என்றால் நான் கணக்கு பாடத்திலே 100க்கு 100 மார்க் வாங்கிவிட்டேன்.
Can you get more than that?
அதை காட்டிலும் அதிகமாக வாங்க முடியுமா?
100% is called the perfect score.
100க்கு 100 மார்க் வாங்குவது என்பது பூர்ணமான ஒரு மார்க்குகள் என்று சொல்லலாம்.
So I can say I got the perfect score in mathematics.
அவை கணக்கு பாடத்திலே நான் பூர்ணமான மார்க்குகளை பெற்றுக்கொண்டேன்.
But I am only in the second standard. I am not perfect in mathematics.
ஆனால் நான் இரண்டாம் வகுப்பிலே தான் இருக்கிறேன். நான் கணக்கிலேயே நான் பூர்ணவன் அல்ல.
Next year I learn some more. And then it will be a bigger struggle to get 100% there.
அடுத்த வருஷமும் இன்னும் அதிகமாய் கற்றுக்கொள்ள போகிறேன். அதிலே 100 மார்க் வாங்குவது இன்னும் போராடி பிரயாசப்பட வேண்டியிருக்கிறது.
5 years from now I'll learn much more and I got to get 100% again.
இப்பொழுதிலிருந்து இன்னும் 5 ஆண்டுகள் கழித்து இன்னும் அதிகமாய் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது 100 மார்க் நான் பெற போகிறேன்.
Every year I'm pressing on towards a perfect knowledge of mathematics.
ஒவ்வொரு ஆண்டிலேயும் கணக்கு பாடத்திலே பூரணத்தை நோக்கி வர நான் போய் கொண்டே இருக்கிறேன்.
I don't want to just get pass marks of 40% in each class.
ஆனால் ஒவ்வொரு வகுப்பிலேயும் ஏதோ 40 மார்க்குகளை மட்டும் நான் பெற்று தேர்ச்சி பெற விரும்பவில்லை.
I don't want to be like those believers who just want to somehow get to heaven when I die.
மரித்தால் எப்படியாவது பரலோகம் போய் விட வேண்டும் என்று சொல்லக்கூடிய விசுவாசிகளைப் போல நான் இருக்க விரும்பவில்லை.
You tell me what type of children do you want?
நீங்களே சொல்லுங்களேன் உங்களுக்கு எவ்விதமான பிள்ளைகள் வேண்டும்?
Do you want children who say well daddy if I get 40% and get promoted to the next class that is enough
appa 40 mark vaangi adutha vaguppukku therchi petru ponal adu podum appa endru sollakudiya pillaigal ungalku venduma
and he gets 40%
40 mark vaanguran
he comes last in the class but he gets 40% he is promoted
kadaisi rank and the class la avan dan ana 40 mark vaangi adutha vaguppukku poi vidugiran
what do you tell him
avanai paarthu enna solluvinga
son I am proud of you because you got 40% and you are promoted
நீ 40 மார்க் வாங்கி அடுத்த வருஷத்துக்கு தேர்ச்சி பெற்று விட்டாயே உன்னை குறித்து நான் பெருமைப்படுகிறேன் என்று சொல்ல முடியுமா?
I don't think any of you will say that to you.
உங்கள் யாருமே உங்கள் பிள்ளைகளை பார்த்து அப்படி சொல்ல மாட்டேன் என்று எண்ணுகிறேன்.
Some believers are like that.
சில விசுவாசிகள் அப்படி தான் இருக்கிறார்கள்.
I just want to go to heaven when I die. That's all.
மரித்தால் எப்படியாவது பரலோகத்து போய் விட வேண்டும் அவ்வளவுதான்.
But there are other believers.
மற்ற விசுவாசிகள்
who are pressing on to perfection.
பூரணத்தை நோக்கி அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
Like this question I have asked sometimes.
சில சமயத்தில் நான் கேட்ட கேள்வியை போல
டூ ஸ்டூடெண்ட்ஸ் இன் எ கிளாஸ்
ஒரு வகுப்பில் இரண்டு மாணவர்கள் இருக்கிறார்கள்.
ஒன் காட் 40%
ஒரு பையன் 40 மார்க் வாங்கிவிட்டான்.
தி அதர் காட் 99%
இன்னொரு மாணவன் 99 மார்க் வாங்கிவிட்டான்.
ஹூ வில் பி ஹாப்பியர் அண்ட் ஹூ வில் பி மோர் சேட்
யார் சந்தோஷமானவனாக இருப்பான் யார் துக்கமாக இருப்பான்?
When they come home with the results.
வீட்டுக்கு வாங்கின மார்க்குகளோடு கூட வீட்டுக்கு வருகிறார்கள் யாருக்கு சந்தோஷம் யாருக்கு துக்கம்?
Who will come home jumping with joy and who will come home sad?
யார் துக்கத்தோடு கூட வீட்டுக்கு வருவான் யார் குதித்து சந்தோஷத்தோடு ஒரு வீட்டுக்கு வருவான்.
The one who got 40% or the one who got 99%?
40 மார்க் வாங்கினவனா 99 மார்க் வாங்கினவனா?
You know the answer.
உங்களுக்கு பதில் தெரியும்.
The one who got 40% is happy.
40 மார்க் வாங்கினவனுக்கு ரொம்ப சந்தோஷம்.
Mommy, I thought I would fail, but I passed. I got promoted.
நான் இதுல ஃபெயில் ஆயிரும் நினைச்சேன், ஆனா எனக்கு பாஸ் ஆயிட்டேன் என்று சொல்லி சந்தோஷத்தோடு கூட வருவான்.
I thought I would sit in the same class next year, but no, I'm going to the next class.
அடுத்த வருஷம் இந்த வகுப்பிலே உட்காரணுமோ அப்படி நினைத்துக் கொண்டிருந்தேன், ஆனால் இப்பொழுது அடுத்த வகுப்புக்கு தேர்ச்சி ஆகி போகிறேன்.
But the one who comes 99%, his head is hanging down.
ana 99 mark vaanginaavan thalaiye thonga pottave varugiraan.
Mother asks, what happened, son?
Enna pa, enna aachu?
Mom, if I had got one more mark, I'd have got 100%.
No, oru mark vaangiyadha 100 mark aagirukuma.
See, there are Christians like that.
Idhu pola kristhol irukkaraargal.
40% Christians.
40 mark vaangira kristhavargal.
My sins are all forgiven. I'm on my way to heaven. Praise the Lord.
Paavangal mannikkappattu vittade. Naan paralavathukku poi kondirukiren. Kartharukku stotram.
Every year they sing the same song, getting 40%.
Ovvoru varshamum adhe paadalai paadugiraargal. 40 mark vaangi pass panni vittain.
And there are others.
Mattrul irukkaraargal.
They are 1000 times better than these.
இவர்களை காட்டிலும் அவர்கள் 1000 மடங்கு அவர்கள் மேன்மையானவர்களாய் நல்லவர்களாய் இருக்கிறார்கள்.
They are weeping at night on their pillow.
ஆனால் இரவிலே தலையிலே அழுது கொண்டிருக்கிறார்கள்.
Oh Lord,
ஆண்டவரே,
I slipped up and I got angry for a little while today.
இன்றைக்கு இந்த இடத்திலே நான் தவறி விட்டேன், கோபப்பட்டு விட்டேன் ஆண்டவரே.
Oh Lord, I slipped up. I had a dirty thought today.
ஆண்டவரே, நான் தவறி விட்டேன், அசுத்தமான சிந்தனை எனக்கு வந்து விட்டதே.
You know, these are two types of Christians.
ரெண்டு விதமான கிறிஸ்தவர்கள்.
Paul belonged to the second category.
பவுல் நான் சொன்ன இரண்டாம் கூட்டத்தை சேர்ந்தவர்.
He says there is only one thing I do, verse 13.
13ஆம் வசனத்திலே ஒன்று செய்கிறேன் என்று சொல்கிறார்.
I'm forgetting about how many marks I got.
நான் எவ்வளவு மார்க்களை வாங்கினேன் என்பதை நான் மறந்து விடுகிறேன்.
I'm pressing on to perfection.
பூரணத்தை நோக்கி நான் தொடர்கிறேன்.
I haven't become perfect.
இன்னுமாய் நான் சேரவில்லை. 12ஆம் வசனம்.
I haven't completed my study in mathematics.
தனக்கு பாடத்தில் என்னுடைய பாடங்கள் எல்லாம் இன்னும் வரை படித்து முடிக்கவில்லை.
Verse 15, I am perfect that according to my present light, my conscience is perfect.
என்னுடைய இப்பொழுது கிடைத்திருக்கிற வெளிச்சத்தின்படி நான் பூரணவனாய் இருக்கிறேன். என் மனசாட்சி பூரணமாய் இருக்கிறது.
So Paul wanted to get 100% in the first standard.
ஆகவே முதலாம் வகுப்பிலே பவுல் 100 மார்க் வாங்க விரும்பினார்.
He wanted to get 100% in second standard.
இரண்டாம் வகுப்பிலே 100 மார்க்குகள்.
He wanted to get 100% in the third standard.
மூன்றாம் வகுப்பிலே 100 மார்க்குகள்.
100% in the fourth standard.
நான்காம் வகுப்பிலே
100% every class.
ஒவ்வொரு வகுப்பிலேயும் 100 மார்க்குகளை வாங்க விரும்புகிறார்.
In the during the year when he's in that class, maybe he made a few mistakes.
ஆனால் அந்த குறிப்பிட்ட வருஷத்திலே அந்த பள்ளியில இருக்கும் பொழுது சில தவறுகளை செய்திருக்கிறார்.
But he learned from those mistakes.
ஆனால் அந்த தவறுகளில் இருந்து பாடங்களை கற்றார்.
And the final exam he got 100%.
ஆனால் கடைசி தேர்விலே அவர் 100 மார்க் வாங்கி விட்டார்.
The next class,
அடுத்த வகுப்பு,
again when trying to learn some mathematic things makes mistakes,
சில காரியங்களை கணக்குகளை எல்லாம் கற்றுக்கொள்ளும் பொழுது இங்கும் அங்குமாய் தவறு செய்கிறார்.
Final exam 100%.
ஆனால் கடைசி தேர்வு வரும்பொழுது 100 மார்க் வாங்கி விட்டார்.
And like that he goes to BSc mathematics, MSc mathematics.
இது போல BSc கணக்கு பாடத்துல BSc, அடுத்து MSc.
He's reached up to MSc.
இப்பொழுது MSc
Master of Science Mathematics.
கணக்கு பாடத்திலேயே முதுகலை பட்டம் வாங்கி விட்டார்.
And he says, no, I'm still not raised. I've got PhD now.
நான் இதிலே திருப்தி படவில்லை, நான் இப்பொழுது PhD பட்டம் வாங்க வேண்டும்.
He goes up and gets PhD mathematics 100%.
இப்பொழுது கணித பாடத்திலேயே PhD பட்டத்தை வாங்குகிறார். 100 மார்க்.
Are you satisfied now, Paul?
சோ பவுல், நீங்கள் இப்பொழுது திருப்தி அடைந்து விட்டீர்களா? இல்லை.
This is, there's a thing called post doctoral studies.
இப்பொழுது PDS post doctoral studies என்றதான PhD க்கு மேலே உள்ளதான ஒரு படிப்பு இருக்கிறது.
These third fourth standard students don't know what that is all about.
மூன்றாம் நான்காம் வகுப்பு படிக்கிறவங்களுக்கெல்லாம் இது என்ன என்று தெரியாது.
Think of the passion.
ஆனால் அந்த வாஞ்சையை பாருங்கள்.
Become totally like Jesus Christ in every area.
ஒவ்வொரு பகுதியிலேயும் இயேசுவை போலவே மாற வேண்டும் என்கிறதான ஒரு பெரிய வாஞ்சை.
Have the same attitude to money that Jesus had.
இயேசுக்கு பணத்தின் மீது எப்படிப்பட்ட மனோபாவனை இருந்ததோ அதே போல மனோபாவனை.
To look at every woman in the world, pretty or ugly, just like Jesus looked at them.
அழகோ அழகில்லையோ உலகத்தில் எந்த ஸ்திரீயுமே இயேசு பார்த்த விதத்திலேயே பார்ப்பது.
Do you know that Jesus looked at pretty and ugly women the same way?
அழகுள்ள அழகில்லாத பெண்களை ஒரே விதமாக தான் இயேசு பார்த்தார் உங்களுக்கு தெரியுமா?
A soul to be saved.
ரட்சிக்கப்படக்கூடிய ஒரு ஆத்மா இங்கே இருக்கிறது.
A sinner who needs to be saved.
ரட்சிக்கப்படக்கூடிய ஒரு பாவி என்றுதான் பார்த்தார்.
Or if they are saved, a saved sinner who needs to become perfect.
அல்லது ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு நபரை பார்க்கும் பொழுது பாவியாயிருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர், ஆனால் இப்பொழுது பூரணமடைய வேண்டியிருக்கிறது.
That's how we are to look.
இப்படித்தான் நாமும் பார்க்க வேண்டியிருக்கிறது.
The way Jesus looked at his enemies.
இயேசு தம்முடைய விரோதிகளை எப்படி பார்த்தார்?
Father, forgive them. They don't know what they're
doing. தாவே இவர்களுக்கு மன்னியும், அவர்கள் தாங்கள் செய்கிறது என்ன என்று அறியாது
இருக்கிறார்கள். Perfection is to have the same attitude and look that Jesus had towards everyone and everything in the world.
ஆவே பூரணமடைதல் என்பது என்னவென்றால், பார்வையிலேயும் சிந்தையிலேயும் இயேசுவை பார்ப்பது போலவே, சிந்திப்பது போலவே பார்ப்பதாகும்.
The same way he looked at Pharisees and hypocrites.
பரிசேயர்களையும் மாய்மாலக்காரர்களையும் எப்படி பார்த்தாரோ அதே விதமாய் பார்ப்பது.
You generation of vipers, how will you escape the damnation?
விரியன்மான் குட்டிகளே, வரும் கோபத்துக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்?
If you're not like that, you're not like Christ.
அதுபோல நீங்கள் இல்லை என்று சொன்னால், நீங்கள் கிறிஸ்துவை போல இன்னும்
மாறவில்லை. When you see people making money from poor people in the temple in the name of religion.
மதம் என்கிற பெயரிலே ஏழை மக்களிடத்திலிருந்து பணத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறவர்களை பார்க்கும் பொழுது,
when you listen to these television preachers who are getting money out of poor people,
ஏழை மக்களிடத்திலிருந்து பணத்தை பறிப்பதற்காக டிவியிலே பிரசங்கித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரசங்கியர்களை பார்க்கும் பொழுது,
if you don't have the anger that burned in the heart of Jesus, you're not like Christ.
இயேசுவின் உள்ளத்திலே கொதித்து எழுந்த அந்த கோபத்தை போல உங்களுக்கு அந்த கோபம் இல்லை என்று சொன்னால், நீங்கள் இயேசுவை போல மாறவில்லை.
See, a lot of Christians are not like Christ.
அநேக கிறிஸ்தவர்கள் இயேசுவை போல மாறவில்லை.
They can watch all this on television and say, yeah brother, we don't agree with that.
டிவியிலே இப்படிப்பட்ட பிரசங்கியார்கள் பிரசங்கிக்கிறதெல்லாம் கேட்டுவிட்டு அவர்கள் பேசுகிறதெல்லாம் ஒத்துக்கொள்வதில்லை, அவர் அப்படி தான் இருக்கிறார் என்று சொல்றார்.
Jesus didn't walk through the temple when all these fellows were swindling the poor people, selling sheep and doves and say, yeah, I don't agree with that.
இயேசு தேவாலயத்திலே மதம் என்கிற பெயரில் பணத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிற மக்களை எல்லாம் பார்க்கும் பொழுது, அப்படியே பார்த்து கொண்டு இவர்கள் எல்லாம் செய்வதெல்லாம் நான் ஒத்துக்கொள்வதில்லை என்று சொல்லி அப்படியே சாதுவாக நடந்து கொண்டிருந்தாரா?
That is another Jesus.
அது வேறொரு இயேசு.
And I tell you, many Christians are following another Jesus.
நான் உங்களுக்கு சொல்லட்டும், அநேக கிறிஸ்தவர்கள் வேறொரு இயேசுவை தான் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள்.
Paul wanted to be like Jesus completely.
பவுலோ இயேசுவை போலவே முற்றிலுமாய் மாற விரும்பினார்.
He uses this expression in verse 12.
12 ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தையை சொல்கிறார்.
That I may lay hold of that which Christ laid hold of me for.
கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படியாக.
Listen to this expression.
இந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள்.
Christ laid hold of me.
கிறிஸ்து என்னை பிடித்தார்.
So that I may lay hold of something.
நான் ஒன்றை பிடித்துக் கொள்ள முடியாக அவர் என்னை பிடித்தார்.
Do you know what he laid hold of me for?
அவர் என்ன எதற்காக பிடித்தார் என்று தெரியுமா?
What did he lay hold of you for?
உங்களை எதற்காக அவர் பிடித்தார்?
Why did Jesus lay hold of you?
உங்களை ஏன் எதற்காக இயேசு பிடித்தார்?
Was it to take you to heaven?
பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாக பிடித்தாரா?
That may be your 40% understanding.
அது உங்களுடைய 40% ஒரு விளக்கமாக இருக்கலாம்.
பேசிக் பாஸ் மார்க்ஸ்,
அடிப்படையான தேர்ச்சி பெறுவதற்கான மார்க்குகள்.
And that's what I thought in the early days of my conversion too.
என்னுடைய ஆரம்ப கால நாட்களில், மனந்திரும்ப நாட்களில் அப்படி தான் நானும் நினைத்தேன்.
Because my kindergarten teachers didn't teach me properly.
என்னுடைய ஆரம்ப கால பாடத்தை போதித்தவர்கள் சரியாக போதிக்கவில்லை.
But then I studied the Bible myself and I saw what Christ laid hold of me.
அப்பொழுது வேதத்தை நானாகவே கற்று அறிந்து இயேசு என்னை எதற்காக பிடித்தார் என்பதை பார்த்தேன்.
He laid hold of me that I might become like him 100%.
நூற்றுக்கு நூறு நான் அவரை போலவே மாறும்படியாக தான் அவர் என்னை பற்றி பிடித்தார்.
He did not lay hold of me to take me to heaven.
என்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும்படியாக அவர் பிடிக்கவில்லை.
He laid hold of me to make me like him.
அவரை போலவே மாற்றும்படியாக என்னை மாற்றும்படியாக பிடித்தார்.
Concerning that, Paul says, I haven't reached there yet.
அதை குறித்து சொல்லும்பொழுது பவுல் சொல்கிறார், நான் இன்னமாய் அடையவில்லை.
That's a huge mountain peak.
அது ஒரு பெரிய மலையினுடைய உச்சி.
But I'm pressing on. I've climbed quite a bit.
ஆனால் நான் இப்பொழுது ஏறிக்கொண்டே இருக்கிறேன். எவ்வளவு ஏறிவிட்டேன்.
I'm not looking back and congratulating myself for how much I've climbed.
நான் பின்னாக கீழே பார்த்து எவ்வளவு தூரம் ஏறி விட்டேன் என்று சொல்லி என்னை நானே மார்தட்டிக் கொள்கிறது.
I'm looking more at how much more I have to climb.
நான் மேலே பார்த்து கொண்டு இன்னும் எவ்வளவு தூரம் நான் ஏற வேண்டியிருக்கிறது என்பதை பார்த்து கொண்டே இருக்கிறேன்.
I want to say tell you a little secret of spiritual progress.
ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு நான் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன்.
If you are always looking back and saying boy what a lot of things the Lord has done for me.
நீங்கள் பின்னிட்டு பார்த்து அப்பா தேவன் எனக்காக எவ்வளவு காரியத்தை செய்தார் என்று நீங்கள்
சொல்வீர்களானால்,
என் மூலமாக தான் எவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறார் என்று நீங்கள் பார்ப்பீர்களானால்,
if you are an elder brother look at the number of people now coming to my church.
நீங்கள் ஒரு மூப்பனாய் இருந்து என் சபையில் இப்படி எவ்வளவு பேர் வருகிறார்கள் என்று நீங்கள் பார்ப்பீர்களானால்,
brother you will never in your life attain what God wants you to attain on this earth.
சகோதரனே, இந்த பூமியிலே நீங்கள் எதை அடைய வேண்டும் என்று தேவன் விரும்பியிருக்கிறாரோ அதை ஒரு காலம் நீங்கள் அடைவதே இல்லை.
You need to forget all that has been accomplished in you and through you.
உங்களிலேயும் உங்கள் மூலமாயும் சாதிக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் நீங்கள் மறந்துவிட வேண்டும்.
Forget completely.
முழுமையாக மறந்து விடுங்கள்.
And always have this attitude.
எப்பொழுதுமே இந்த சிந்தையுள்ளவர்களாயிருங்கள்.
Paul wrote Philippians when he was way past 60 years of age, maybe 65, He'd already been a Christian for 35 years.
பவுல் எழுதும் பொழுது 60-65 வயதா இருந்தது. ஏற்கனவே 35 ஆண்டு கால கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து விட்டார்.
Probably just 2-3 years before he died.
அவர் மரிப்பதற்கு 2-3 ஆண்டுகள் முன்பாக எழுதுகிறார்.
He says I'm pressing on, I'm pressing on.
நான் தொடர்ந்து போய் கொண்டே இருக்கிறேன். அடையும்படியாக பிரயாசப்படுகிறேன் என்று சொல்கிறார்.
I find as I grow older,
நான் எனக்கு வயதாக ஆக நான் உணர்கிறது என்னவென்றால்,
my passion to reach the top of the mountain becomes more.
அந்த மலை உச்சி அடைவதற்கு என்னுடைய வாஞ்சையானது அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது.
I say, Lord, I don't know how many more years I've got, but I've got to reach the top of the mountain.
ஆண்டவர், இன்னும் எத்தனை ஆண்டுகள் எனக்கு இருக்கிறது என்று தெரியவில்லை, ஆனால் அந்த மலையின் உச்சி அடைய வேண்டும் ஆண்டவரே.
I'm already sure I'm going to heaven. I've got no doubt about that.
நான் ஏற்கனவே பரலோகத்துக்கு போகிறேன் என்ற நிச்சயத்தை பெற்று விட்டேன். அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை.
But I haven't become totally like Christ.
ஆனால் இன்னுமாய் முழுமையாக கிறிஸ்துவைப் போல மாறவில்லை.
And that's the thing which Paul was pressing on to.
அதைத்தான் பவுல் நான் அடைய போகிறேன் என்று
சொன்னார். So in our last study we considered the full gospel is first of all getting a clear conscience and being justified.
கடந்த போதனையிலே நாம் பார்த்தோம், அடிப்படை சத்தியம் என்பது நாம் பூரணமான மனசாட்சியை பெற்றுக்கொள்வது. இரண்டாவது, நீதிமானாக்கப்படுவது என்று பார்த்தோம்.
We have been placed in Christ.
நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை பார்த்தோம்.
Christ is in us, praise the Lord.
கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
This wonderful truth, I am in Christ.
ஆனால் நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன் என்பதும் அற்புதமான ஒரு சத்தியம்.
See, I'll tell you something.
நான் ஒன்றை சொல்கிறேன்.
Please listen carefully.
கவனமாய் கேளுங்கள்.
One of the fundamental problems with Christians today is they live individual lives without fellowship.
இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே காணப்படுகிற அடிப்படையான பிரச்சனை என்னவென்றால், அவர்கள் ஐக்கியம் இல்லாமல் தன்னந்தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
They think Christianity is just an individual thing, like I said now, becoming like Christ myself.
கிறிஸ்தவம் என்பது ஏதோ தனிப்பட்ட ஒரு காரியம், நான் கிறிஸ்துவைப் போல மாறுவது தான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்.
That if I just live all by myself and try to become more and more like Christ, it's okay.
நானாக வாழ்ந்து வாழ்ந்து கிறிஸ்துவைப் போல இன்னும் அதிகமாய் வாழ்ந்து கொண்டிருந்தால் போதும் என்று எண்ணுகிறார்.
I'm not bothered about other people.
மற்றவர்களை குறித்தெல்லாம் நான் கவலைப்படுவதில்லை.
That will be if you have this imbalanced understanding of only Christ is in me.
இது ஒரு சமநிலைப்படுத்தப்படாத ஒரு விளக்கம், எனக்குள்ளாக கிறிஸ்து இருக்கிறார் என்று சொல்வதாகும்.
Most of us think only of that.
நம்மில் அநேகர் இதை மட்டுமே
எண்ணிக்கொண்டிருக்கிறோம். Most of the songs we sing are about Christ lives in me.
நாம் பாடக்கூடிய அநேக பாடல்களிலே எனக்குள்ளாக கிறிஸ்து இருக்கிறார், வாழுகிறார் என்பதுதான்.
But if you keep on thinking only of that,
இதை மட்டுமே நீங்கள் சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். ஆனால்
it's like a one-sided gospel.
அது ஒரே ஒரு பக்கம் இருக்கக்கூடியதான சுவிசேஷத்தை போல.
You know, I see many Christians like that.
அநேக கிறிஸ்தவர்களை இப்படி நான் பார்த்திருக்கிறேன்.
There's another side of the gospel where we are to have fellowship with others and build the church.
சுவிசேஷத்தின் இன்னொரு பகுதி இருக்கிறது. அது என்னவென்றால், நாம் மற்றவர்களுடைய ஐக்கியத்தை கட்டி சபையாய் கட்டப்பட வேண்டும்.
That understanding can come only if you begin to think of this other side that I am in Christ.
நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன் என்கிறதான சுவிசேஷத்தின் மறுபக்கத்தை பார்க்க ஆரம்பித்தால் தான் இதை குறித்ததான விளக்கத்தை பெற முடியும்.
Christ is in me is an individual thing.
கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்கிறார் என்பது என்னுடைய தனிப்பட்ட ஒரு காரியம்.
Brother, I don't care about you. I mean, you may have your problems, but Christ is in me. I'm okay.
சகோதரனே, உங்களை குறித்து எனக்கு கவலை இல்லை. உங்களுக்கு உங்கள் பிரச்சனை இருக்கலாம், அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. ஆனால் எனக்குள்ளாக கிறிஸ்து இருக்கிறார்.
When I am in Christ,
நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் பொழுது,
here is me, I'm in Christ.
இங்கே நான் இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன்.
But there are many other things in Christ too. Here is another brother, he's also in Christ.
ஆனா கிறிஸ்துவுக்குள்ளாக இன்னும் பல காரியங்கள் இருக்கிறது. இங்கே இன்னொரு சகோதரர் அவரும் கிறிஸ்துவுக்குள்ளாக
இருக்கிறார். Here is another person in Christ.
இங்கே இன்னொரு சகோதரர் அவரும் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறார்.
Hey, I'm not alone here.
ஓ, நான் இங்கே தனியாக இல்லை.
A lot of people in Christ, not just me.
கிறிஸ்துவுக்குள்ளாக இன்னும் எவ்வளவு பேர் இருக்கிறார்களே, நான் மட்டும் இல்லையே.
And we're all together.
நாம் எல்லாரும் ஒன்றாக இருக்கிறோம்.
I have to fellowship with them.
நான் அவரோடு ஐக்கியப்பட வேண்டியிருக்கிறது.
I may not like his face, I may not like his language, but God has chosen him.
அவருடைய முகத்தை பார்த்தா எனக்கு பிடிக்கவில்லை, அவருடைய பேசுகிற பாஷை எனக்கு பிடிக்கவில்லை, ஆனால் தேவன் நினைத்து இருக்கிறார்.
You know how the Malayalis mingle with the Malayalis and the Tamilians mingle only with the Tamilians.
மலையாளிகள் மலையாளக்காரர்களோடு கூட தான் பழகுவார்கள், தமிழர்கள் தமிழ் மக்களோடு கூட தான் பழகுவார்கள்.
And the Anglo Indians will only be with the Anglo Indians.
ஆங்கிலோ இந்தியர்கள் ஆங்கிலோ இந்தியர்களோடு கூட தான் பழகுவார்கள்.
And different caste and race and all that, they all try to meet with the same people.
அந்த குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவர்கள் அந்த இனத்தை மட்டுமே இனத்தாரோடு கூட பழகுறார்கள், அந்த ஜாதிக்காரோடு கூட மட்டுமே பழகுறார்கள்.
If it's a language problem, okay, I can understand.
என்ன செய்வது பிரதர், அவர் பேசுகிற பாஷையை புரியல என்று சொல்லி பிரச்சனை மொழியின் அடிப்படையில் இருந்தால் பரவாயில்லை, நான் புரிந்து கொள்கிறேன்.
You know how I even speak the little bit of Tamil I can speak today?
உங்களுக்கு தெரியுமா, நான் இப்பொழுது எப்படி பேசக்கூடிய தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் எப்படி நான் கற்றுக்கொண்டிருக்கேன் என்று தெரியுமா?
Because I refuse to be a Malayali. I said I'm a Christian.
நான் மலையாளி அல்ல, நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி நான் சொல்ல முடியினாலே தான் கற்றுக்கொண்டிருக்கிறேன்.
I have to meet so many brothers and sisters in Tamil Nadu. I can't say, brother, I don't know your language, I can't talk to you.
நான் எவ்வளவோ சகோதரர்களை தமிழ்நாட்டிலே நான் சந்திக்க வேண்டியிருக்கிறது. அவர்களை பார்த்து, சகோதரரே உங்கள் பாஷை எனக்கு தெரியாதாகவே போய் வாருங்கள் என்று நான் சொல்ல முடியாது.
So even though my Tamil grammar is all wrong, I still speak.
என்னுடைய தமிழ் இலக்கணம் எல்லாம் மோசமாக இருந்தாலும் கூட நான் பேசுகிறேன்.
And I know my good Tamil brothers and sisters will forgive me for my wrong Tamil.
இந்த அருமையான தமிழ் சகோதர சகோதரிகள் என்னை மன்னித்திருக்கிறார் மன்னிக்கிறார் என்று நான் நம்புகிறேன்.
Okay, he's at least trying even though his grammar is all wrong.
பரவாயில்லை, இவர் இலக்கணம் தவறாய் பேசினாலும் கூட முயற்சிக்கிறாரே என்று சொல்லி பாராட்டுகிறார்கள்.
I say the same thing if I go to a Hindi speaking brother, I try to speak to him in Hindi.
அதே போல இந்தி பேசுகிற மக்களிடத்திலே போகும் பொழுது நான் இந்தி பேச முயற்சிக்கிறேன்.
Because in Christ there is no difference.
கிறிஸ்துவுக்குள்ளாக வித்தியாசமே இல்லை.
I want to ask you.
நான் உங்களை கேட்கிறேன்.
Are you a Tamilian first or a Christian?
நீங்கள் முதலாவது தமிழனா அல்லது முதலாவது கிறிஸ்தவனா?
Are you a Malayali or a Christian?
நீங்கள் முதலாவது மலையாளியா அல்லது கிறிஸ்தவளா?
Are you an educated person or a Christian?
முதலாவது படித்தவரா அல்லது முதலாவது கிறிஸ்தவரா?
Are you uneducated or a Christian?
அல்லது கல்லாதவரா அல்லது கிறிஸ்தவரா?
In Christ all these distinctions disappear.
கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த வேறுபாடுகள் எல்லாம் மறைந்து விடுகிறது.
They may be there but they don't affect our relationship.
அவைகள் அங்கே இருக்கலாம் ஆனால் நம்முடைய உறவுகளை அவைகள் பாதிப்பதில்லை.
It's a wonderful thing to be in Christ.
கிறிஸ்துவுக்குள்ளாக இருப்பது என்பது அற்புதமான
ஒன்று. But if I only think Christ is in me.
ஆனால் எனக்குள்ளாக தான் கிறிஸ்து இருக்கிறார் என்பதை மட்டுமே நான் எண்ணிக்கொண்டிருந்தால்
nor others.
நான் மற்றவளை நான் அறியாமல் விடுவேன்.
Other side of the truth. I am in Christ.
சத்தியத்தினுடைய இன்னொரு பக்கம் நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன்.
And when it comes to Christ in me, I chose it.
எனக்குள்ளாக கிறிஸ்து இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது நான் தெரிந்து கொண்டேன்.
You chose to have Christ in you.
உங்களுக்குள்ளாக கிறிஸ்து இருக்கும்படியாக நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள்.
I said, Lord, come into my life.
ஆண்டவரே, என் உள்ளத்திலே வாரும் என்று நான் சொன்னேன்.
But when you say I am in Christ,
ஆனால் நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது
it's Christ who has chosen, who else is there to be with you in him?
கிறிஸ்து தான் உங்களோடு கூட மற்ற வேறு யார் யாரெல்லாம் அவருக்குள்ளாக இருக்க வேண்டும் என்பதையும் அவர் தெரிந்து கொண்டார்.
And he may choose some people who are not exactly like me.
என்னைப் போல இல்லாத இன்னொரு நபரையும் அவர் தனக்குள்ளாக வைத்துக்கொள்வார்.
But if Jesus has chosen him, how can I reject him?
இயேசுவே அந்த தேர்வை செய்திருந்தால் தெரிந்து கொண்டிருந்தால் நான் எப்படி அதை விளக்க முடியும்?
We need to meditate more on this wonderful truth that I am in Christ.
நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன் என்கிற சத்தியத்தை நான் இன்னும் அதிகமாக தியானிக்க வேண்டியிருக்கிறது.
It is another side of the gospel. The whole of Ephesians is about that.
இது சுவிசேஷத்தினுடைய இன்னொரு பக்கம். முழு எபேசியரும் இதைத்தான் வலியுறுத்துகிறது.
And if we don't think of that, we'll never be able to build the church the way God wants to.
இதை குறித்து நாம் எண்ணாத பட்சத்திலே கிறிஸ்து விரும்புகிற தேவன் விரும்புகிறது போல நாம் சபையை கட்ட முடியாது.
You'll build a Tamil club.
நீங்கள் தமிழ் கிளப்பை நாங்கள் கட்டுவீர்கள்.
Or a Malayali club.
மலையாளி கிளப்பை தான் கட்டுவீர்கள்.
Or a graduates club.
அல்லது பட்டதாரியுடைய ஐக்கியம் என்பதை கட்டுவீர்கள்.
Or a poor people's club.
அல்லது ஏழை மக்களுடைய ஐக்கியம் என்பதை கட்டுவீர்கள்.
There's no such thing.
அப்படியெல்லாம் வேதத்தில் இல்லை.
The church is all types of people.
சபை என்பது எல்லா விதமான மக்களும் சேர்ந்த ஒன்று.
They're all together one in Christ.
எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒன்றாய்
இருக்கிறோம். One in Christ.
ஒருவர் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறார்.
So you know there are, let's think there are these two sides of the truth.
சத்தியத்தின் இரண்டு பக்கம்.
Christ in me.
எனக்குள்ளாக கிறிஸ்து.
And I am in Christ.
நான் கிறிஸ்துவுக்குள்ளாக.
And when I see Christians who are only thinking of Christ is in me, I am living my own holy individual life.
எனக்குள்ளாக கிறிஸ்து இருக்கிறார் என்பதை குறித்து மட்டுமே தியானிக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் தனித்துவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
And completely forgotten about this other side of the truth that I am in Christ along with all these other people who may speak a different language or different culture or whatever.
வித்தியாசமான பாஷைகளை பேசுகிறவர்கள் வித்தியாசமான கலாச்சாரத்தை உடைய மக்களோடு கூட நானும் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறேன் என்பதை அவள் எண்ணி பார்ப்பதில்லை.
The picture I have in my mind is
என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய காட்சி என்ன தெரியுமா?
I like to think of everything in pictures.
நான் எல்லாவற்றையுமே படங்களாக சித்தரிக்க விரும்புகிறேன். என்ன விரும்புகிறேன்?
Because that's how Jesus taught. He taught in pictures.
இயேசும் அப்படித்தான் காட்சிகளை சித்தரித்து போதித்தார்.
He talked about light and salt and vessels and
ஒளியை குறித்தும் உப்பை குறித்தும் பாத்திரங்களை குறித்தும் இயேசு போதித்தார்.
Trees and houses with a foundation and things.
மரங்கள் அஸ்திவாரம் உள்ள வீடு என்று இப்படி பல காட்சிகளை சித்தரித்து போதிக்கிறார்.
I try to picture this in my mind.
என்னுடைய மனதில் இப்படிப்பட்ட காட்சியை சித்தரிக்கிறேன்.
This fellow who only thinks about Christ is in me but doesn't think of he is in Christ.
இங்கே ஒரு நபர் ஒரு மனிதன் இருக்கிறான் தனக்குள்ளாக கிறிஸ்து இருக்கிறார் என்பதை மட்டுமே எண்ணிக்கொண்டிருக்கிறான். நான் கிறிஸ்துக்குள்ளாக இருப்பதை எண்ணுவதில்லை.
This is like a picture outside a gymnasium.
அங்கே ஒரு பெரிய gymnasium என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய அந்த ஹாலுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு
காட்சி. Have you seen these gymnasiums where you see this man standing like this with a picture of all muscles all over?
ஜிம்னேஷியத்திலே பலவிதமான சாகசங்கள் எல்லாம் செய்து உருண்டு பிரண்ட தசைகளை வைத்திருக்கிறது நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா?
I mean, he's got hundreds of muscles. I never even knew there were so many muscles in the body.
நூற்றுக்கணக்கான தசைகள் இருக்கிறது. அது அவ்வளவுலாம் இருக்கிறது என்று கூட நான் அறியவில்லை. அவனை பார்க்கும்போது அவ்வளவு தசைகள்.
But this picture is a little different.
நான் சொல்லக்கூடிய இந்த காட்சியானது சற்று வித்தியாசமானது.
This is a man with one side all muscular, left side.
இந்த மனிதரை பார்க்கும்போது இடப்பக்கம் எல்லாம் தசை உருண்டு புரண்டு பயில்வானை போல இருக்கிறான். இடது பக்கம்
the right side is all skin and bones.
ஆனால் வலது பக்கமானது நோஞ்சானை போல இருக்கிறான்.
And you say come and join this gymnasium.
வந்து இந்த உடற்பயிற்சி செய்யக்கூடிய ஜிம்னேசியத்தில் சேர்ந்து கொள்ள என்று சொல்லி மக்களை அழைக்கிறார்.
Say no thank you, I don't want to come.
இந்த பயிற்சி கூடத்திற்கு நான் வருவதில்லை என்று சொல்லி போய்விடுகிறார்கள்.
This is the Christian.
இதான் கிறிஸ்தவன்.
Christ is in me.
கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்கிறார்.
What about you being in Christ, brother?
நீ கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறதை குறித்து என்ன சகோதரனே?
Along with all those other people.
மற்றவர்களோடு கூட சேர்ந்து இருக்கக்கூடிய நிலையிலே இருக்கிறது.
It's too difficult, brother, to live with
these people. ரொம்ப கஷ்டம். இந்த சகோதரரோடு கூட வாழ்வது கஷ்டம்.
Seeing them once on Sunday is enough. I don't want to see them anymore.
வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை பார்ப்பதே போதும் போதும். மற்ற நாட்களில் நான் பார்க்க வேண்டாம்.
What are you going to do in eternity? You're going to live with them forever.
நித்தியத்தில் என்ன செய்ய போகிறீர்கள்? அவர்களோடு கூட நித்திய நித்தியமாக வாழ வேண்டுமே.
You say he's different from you.
அவர் என்னை காட்டிலும் வித்தியாசமானவர் என்று சொல்கிறீர்கள்.
He says you are different from him.
அவர் சொல்கிறார் நீங்கள் அவரை காட்டிலும் வித்தியாசமானவர் என்று.
I was in Kerala yesterday.
நேற்றைய தினத்தில் நான் கேரளாவில் இருந்தேன்.
And there a brother said a nice story which I remember.
அங்கே ஒரு சகோதரர் நல்ல ஒரு கதை சொன்னார், எனக்கு ஞாபகம் வருகிறது.
I don't remember it exactly, but I'll tell you how I understood it.
எனக்கு விளக்கமாக அதே விதமாக தெரியாவிட்டாலும் எப்படி நான் அந்த கதையை நான் விளங்கிக் கொண்டேன் என்று உங்களுக்கு
சொல்கிறேன். You know there were two people traveling in a ship.
ஒரு கப்பலில் இரண்டு பேர் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தாங்க.
They were had to share the these passenger ships where you get little rooms to stay in.
அங்கே பிரயாணமாய் போகக்கூடிய ஒரு கப்பல், அதிலே நீங்கள் தங்குவதற்கு வந்து அறைகள் எல்லாம் ஒதுக்கப்படுகிறது.
These two people shared a room.
இந்த இரண்டு பேர் ஒரே அறையிலே பிரயாணம் தங்கி பிரயாணம் செய்ய வேண்டும்.
One man was a bishop.
ஒரு மனிதர் பிஷப்.
And he had a lot of money and all with him.
அவருக்கு நிறைய பணம் இருந்தது.
So he looked at this person sharing his room.
தன்னோடு கூட அறையை பகிர்ந்து கொண்ட இன்னொரு மனிதனை இவர் பார்க்கிறார், பிஷப் பார்க்கிறார்.
I don't know whether it's safe to keep all the money in this in my cabin with this man. He looks like a crook.
இந்த ஆளை பார்த்தா திருட்டு பயமா இருக்கு. நம்ம பணத்தை எல்லாம் இங்க வைக்கிறது பாதுகாப்பா இருக்குமா இல்லையா என்று தெரியவில்லை என்று இந்த பிஷப் எண்ணினார்.
I'll go to the captain of the ship and ask him to put it in the safe deposit locker for the journey.
ஆகவே அந்த கப்பலினுடைய கேப்டன் இடத்திலே போய் அவருடைய பத்திரமான பாதுகாப்பு பெட்டகத்தில் இதெல்லாம் வைத்துக் கொள்ள முடியாது நான் சொல்ல போகிறேன்.
So he went to the captain and said, please keep all this safely because there's another man staying with me. I don't know who he is.
அவன் அந்த கப்பல் கேப்டனிடம் போய் என்னோடு கூட இருக்கிற நபர் யாருன்னு எனக்கு தெரியாது, இந்த பணத்தை கொஞ்சம் பத்திரமாக இந்த பாதுகாப்பு பெட்டகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சொல்லி கொண்டு போனாராம்.
Captain said, sure, I'll keep it for you.
சரி, உங்களுக்காக நான் இதில் வைத்து விடுகிறேன் என்று
சொன்னாராம். He said, but before you came,
ஆனால் நீ வருவதற்கு முன்பதாக,
the other man came with his money also.
நீ வர முன்பதாக அறையில் இருக்கிற அந்த நபர் வந்து விட்டார்.
He said one bishop is staying with me. I don't know what I'm.
அவன் என்ன என்னோட கூட ஒரு பிஷப் இருக்கிறார், அவர் எப்படிப்பட்ட ஆளோ தெரியவில்லை, ஆகவே என்னுடைய பணத்தை பத்திரம் வைத்து
சொன்னாங்க.
ஆக அவருடைய பணமும் இங்கேதான் இருக்கிறது என்ன சொன்னா.
You think that other brother is not so spiritual, right?
அவே மற்ற சகோதரன் அவ்வளவு ஆவிக்குரியவர் அல்ல என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா?
Do you know what he is thinking about you?
அவர்களை பற்றி என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறார் என்று தெரியுமா?
Yeah, it's good for us to humble ourselves.
நம்மை நாமே தாழ்த்துவது நமக்கு நல்லது.
Think what is the other fellow thinking about me? Maybe the same thing I'm thinking about him.
மற்ற நபர் மற்ற சகோதரன் என்னை குறித்து என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறார், நான் அவரை குறித்து என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறோம், அதே தான் அவர் என்னை குறித்து எண்ணிக்கொண்டிருக்கிறார் போல.
It's a wonderful thing to discover how Jesus can eliminate all these distinctions.
இந்த வேறுபாடுகளை எல்லாம் இயேசு எப்படி நீக்குகிறார் என்பதை பார்ப்பது அற்புதமான
காரியமாக.
நம்மை ஒரே சரீரத்தில் இணைத்திருக்கிறார்.
We're not perfect.
நாம் பூரணவான்கள் அல்ல.
But we help one another to grow to perfection.
ஆனால் ஒருவருக்கொருவர் நாம் பூரணத்தை நோக்கி வளர்வதற்கு உதவி செய்கிறவர்களாக இருக்கிறோம்.
I ask people this question.
நான் ஜனங்களை பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறேன்.
Who is the best brother in a church or sister?
ஒரு சபையிலே சிறந்த சகோதரன் அல்ல சிறந்த சகோதரி யார்?
The one who can build fellowship.
ஐக்கியத்தை யார் கட்டக்கூடியமோ அவர்.
That is the best brother. He may not be a great preacher.
அவர் ஒரு பெரிய பிரசங்கியராய் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த சகோதரன் தான் சிறந்த சகோதரன்.
Who did Jesus say will be called the sons of God?
தேவனுடைய புத்திரர்கள் என்று அழைக்கப்படுவார்கள் என்று இயேசு சொன்னாரே, அவர்கள் யார்?
Who are the ones whom God will say these are the sons of God?
இவர்கள் தான் தேவனுடைய புத்திரர் என்று இயேசு யாரை அழைக்க போகிறார்?
See Matthew chapter 5.
மத்தேயு 5 அதிகாரம்
verse 9
ஒன்பதாம் வசனம்.
Blessed are the peacemakers for they shall be called sons of God.
சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள்.
So peace means, you know, this constant conflict everywhere in the world among Christians.
உலகத்தில் எங்கு பார்த்தாலும் கிறிஸ்தவர்களுக்குள்ளாக எப்பொழுது பார்த்தாலும் பிரச்சனைகள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது, பிணக்குகள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது.
Even those who separate themselves from everything else say we are now one in doctrine.
மற்ற காரணத்திலிருந்து வேறு பிரிந்து இப்பொழுது நாங்கள் எல்லாரும் ஒரே உபதேசத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்கிறவர்கள் கூட.
Many of us have left dead denominations in order to have all of the truth of God.
நம்மில் அநேகர் செத்த ஸ்தாபனங்கள் எல்லாம் விட்டு தேவனுடைய முழு சத்தியங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பிரிந்து வந்திருக்கிறோம்.
But have you become one with those people who have like you left the other churches?
உங்களை போலவே மற்ற சபைகளை விட்டு வந்தவர்களோடு கூட இப்பொழுது நீங்கள் ஒன்றாக இருக்கிறீர்களா?
No.
இல்லை.
So doctrine has not made us one.
ஆவி உபதேசமானது நம்மை ஒன்றாக்க முடியவில்லை.
This is where it's the greatest miracle of all when God can make people into one body.
மிகப்பெரிய அற்புதம் எது தெரியுமா? எல்லா ஜனங்களையும் ஒரே சரீரமாக தேவன் ஆக்குவதுதான்.
We come to a perfect conscience and we are justified, but that's not enough.
ஆகவே நாம் பூர்ண மனசாட்சியுடைய மாறி இருக்கிறோம், நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம், அது போதுமானதல்ல.
Even being filled with the Holy Spirit for many people is an individual thing.
அநேக பரிசுத்தாவினுடைய நிறைவையும் பெற்றிருக்கிறார்கள், அநேகருக்கு அதுவும் தனிப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது.
Haven't you heard many people say, brother, what we need is the baptism in the Holy Spirit?
அநேகர் சொல்வதை கேட்டிருக்கிறீர்களா, சகோதரரே நமக்கு தேவையானதெல்லாம் பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் தான்.
But what happens? It becomes an individual thing.
ஆனால் என்ன நடக்கிறது? அதுவும் ஒரு தனித்துவமான ஒரு காரியமாக மாறிவிடும்.
Baptism in the Holy Spirit.
நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றேன் என்று சொல்கிறார்கள்.
But see what it says in 1 Corinthians in chapter 12.
1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம்.
1 Corinthians chapter 12.
1 கொரிந்தியர் 12வது அதிகாரம்.
And verse 13.
13ஆம் வசனம்.
By one spirit we are all baptized into one body.
ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டோம்.
So the baptism of the Holy Spirit leads us into one body.
ஆகவே பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகமானது நம்ம எங்கே நடத்துகிறது? ஒரே சரீரத்துக்குள்ளாக நடத்துகிறது.
If you of Jesus baptizes you in the Holy Spirit, then the Holy Spirit baptizes you into the body of Christ.
உங்களை இயேசு பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகித்திருப்பார் என்று சொன்னால் அவர் உங்களை கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக அபிஷேகிக்கிறார்.
Baptism only means immersion.
ஞானஸ்நானம் பண்ணப்பட்டோம் என்று சொன்னது முழுகுதல்.
It's an old Greek word which means dip.
முழுக்கு என்று சொல்லக்கூடியதான ஒரு பழைய கிரேக்க வார்த்தை தான் ஞானஸ்நானம்.
They brought into the English language.
அதை ஆங்கில மொழிக்குள்ளாக கொண்டு வந்தாங்க.
It means in Greece, if a man dipped his hand in water, he'd say, I baptized my hand in the water. That's the meaning.
கிரேக்க பாஷையிலே ஒரு மனிதன் தண்ணிக்குள்ளாக கைவிட்டால் நான் என்னுடைய கையை தண்ணிக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணியிருக்கிறேன் என்று சொல்வதாகும்.
So, baptism in water, that in the name of the Father, Son and Holy Spirit is being dipped in the water.
பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராலே ஞானஸ்நானம் என்பது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஒரு மனிதனை தண்ணீருக்குள்ளே முழுக்குவதாகும்.
When Jesus baptizes us in the Holy Spirit, it means he puts us under the waterfall of the Holy Spirit.
நம்மை பரிசுத்த ஆவியானவர் ஞானஸ்நானம் பண்ணினார் என்று சொன்னால் அந்த பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் நீர்வீழ்ச்சியை போல வருகிறதே, அதற்குள்ளாக நம்மை முழுக்கி இருக்கிறார்.
And the Holy Spirit baptizes into the body means he puts us into the body of Christ.
நம்மை கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணி இருக்கிறார் என்று சொன்னால் நம்மை கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக வைத்திருக்கிறார்.
So there is no such thing as baptism in the Holy Spirit without being baptized into the body of Christ.
ஆவே பரிசுத்த ஆவியினாலே கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக நிரப்பப்பட்டோம் என்று சொல்ல அது இல்லாதபடி ஒரு ஞான பரிசுத்த அபிஷேகம் இல்லை.
We hear so much about we must be baptized in the Holy Spirit.
நாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டும் என்று கேட்கிறோம்.
Come to Jesus, brother, and ask him to baptize you in the Holy Spirit.
இயேசுவினிடத்திலே வந்து ஆண்டவரே அபிஷேகத்தில் நிரப்பும் என்று கேளுங்கள்.
Yeah, that's one side of the truth.
அது சத்தியத்தினுடைய ஒரு பகுதி.
What is the other side?
இன்னொரு பகுதி என்ன?
Ask the Holy Spirit to baptize you into the body of Christ.
கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக உங்களை நிரப்பும்படியாக ஞானஸ்நானம் பண்ணும்படியாக தேவனிடத்திலே கேளுங்கள்.
Where have you heard somebody preach, brother, you need to be baptized into the body of Christ?
சகோதரனே, கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக நீ ஞானஸ்நானம் பண்ணப்பட வேண்டும் என்று சொல்லுகிற பிரசங்கத்தை எங்கே கேட்டிருக்கிறீர்கள்?
It's here, 1 Corinthians 12.
1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் இருக்கு.
By one spirit we are baptized into one body.
ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டோம்.
When you get in there,
அங்கே நீங்கள் போகும்பொழுது,
verse 13,
13ஆம் வசனம்,
there is no Jew,
யூதர் என்று இல்லை, கிரேக்கர் என்று இல்லை, தமிழியன் என்று இல்லை,
மலையாளி
மலையாளி என்று இல்லை,
எஜுகேட்டட்
படித்தவன் என்று இல்லை,
அன்எஜுகேட்டட்
படிக்காதவன் என்று இல்லை,
ரிச் நோ புவர்
தரித்திரன் என்று இல்லை, பணக்காரன் என்று இல்லை, அடிமை என்று இல்லை, விடுதலையானவன் என்று இல்லை.
இட்ஸ் எ பாடி.
இது ஒரு சரீரம்.
ஐ அம் வெரி தேங்க்ஃபுல் தட் வென் காட் ஸ்டார்டட் தி வர்க் இன் பெங்களூர் இன் ஆர் home to build the body of Christ there.
Bangalore-le kristuvana kristuvin sarirumaiya sabaiyai kattumudiyaga devangal azhaithu andha naatkalile
that he brought together people who were so different.
Vithyasamana nabaralai dhaan devangalai ondraga serthaar.
We were different in education level.
Padippu engra nilayile vithyasamanavargala irundhom.
We were different in our culture.
Engalude kalaacharathile vithyasamanavargala irundhom.
We were very few.
மிக சிலராக தான்
நாங்கள் இருந்தோம்.
அந்த வெகு சிலரிலே பார்த்தால் யார் யாரெல்லாம் இருந்தார்கள் என்று சொன்னால் மலையாளி இருந்தார்கள், ஆங்கிலோ இந்தியர்கள் இருந்தார்கள், தமிழர்கள்
இருந்தார்கள்.
நான்கு குடும்பங்கள் தான் இவ்வளவு வித்தியாசங்கள்.
As it grew,
அது வளர வளர
then there came telugus and kannadi guys.
தெலுங்கு பேசுகிறவர்கள், கன்னடம் பேசுகிறவர்கள் வந்தார்கள்.
And different cultures and languages.
வித்தியாசமான கலாச்சாரங்களும் பாஷைகளும்.
Different levels of education.
படிப்பு நிலையும் கூட வெவ்வேறு நிலையிலே.
Different levels of wealth.
ஐஸ்வர்யம் என்று சொல்லும் பொழுதும் கூட அதிலேயும் வெவ்வேறு நிலையிலே வந்தார்கள்.
அவருடைய
பார்வையும் கண்ணோட்டமும் வித்தியாசமானதா இருந்தது.
பீப்புள் ஃப்ரம் டிஃபரண்ட் ரிலிஜியஸ் பேக்ரவுண்ட்,
வித்தியாசமான மத பின்னணியில் இருந்தும் கூட வந்திருக்கிறார்கள்.
பட் பேப்டைஸ்ட் இன்டு ஒன் பாடி.
ஆனா ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானசனம் பண்ணப்பட்டார்கள்.
Now if you are living in a village where everybody speaks Tamil.
நீங்கள் எல்லாரும் தமிழ் பேசக்கூடிய ஒரு கிராமத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள்.
Most villages in India, the small villages, everybody speaks the same language.
இந்தியாவிலே காணப்படுகிற பல கிராமங்களிலே ஒவ்வொரு கிராமத்திலேயும் இருக்கிற மக்கள் எல்லாருமே ஒரே பாஷையை தான் பேசுகிறார்கள்.
You can't have people with different languages in your church, obviously.
அப்படிப்பட்ட இடத்திலே இருக்கக்கூடிய சபையிலே வித்தியாசமான பாஷை பேசுகிறவர்கள் அங்கே வரவதற்கு வாய்ப்பில்லை.
That doesn't matter.
அது பரவாயில்லை.
But you may have, and everybody may be poor.
எல்லாருமே ஏழைகளாகவே இருக்கலாம்.
But still there are so many differences among you.
ஆனாலும் எவ்வளவு வித்தியாசங்கள் உங்களுக்குள்ளாக காணப்படுகிறது.
We're not all the same.
எல்லாருமே ஒரே விதமாக இல்லை.
And God puts people who are different, puts them together.
வித்தியாசமானவர்களை தேவன் எடுத்து அவரை ஒன்றாக வைக்கிறார்.
They can be their old religion. They may have different caste levels.
பழைய மதங்களிலே இருந்தவர்கள் வித்தியாசமான ஜாதியை சேர்ந்தவர்களாக இருக்கலாம்.
And they are one in Christ.
இப்பொழுது கிறிஸ்துக்குள்ளாக ஒன்றாக்கப்பட்டிருக்கிறார்கள்.
It doesn't mean that their differences disappear.
அந்த வித்தியாசங்கள் எல்லாம் மறைந்து விட்டது என்று நாம் சொல்ல முடியாது.
No, it is still there.
அங்கே தான் இருக்கிறது அந்த வித்தியாசங்கள்.
The differences are there.
வித்தியாசங்கள் இன்னும் அங்கே இருக்கிறது.
But
ஆனால்
we are one.
நாம் ஒன்றாக இருக்கிறோம்.
It doesn't mean that in the church we make all the rich people share their wealth with the poor.
உடனே சபையிலே நாம் பணக்காரர்கள் எல்லாரும் பணத்தை எல்லாம் எல்லா ஏழைகளுக்கும் கொடுத்து எல்லாரும் சமமான நிலையில் இருக்க வேண்டும் என்று நாம் சொல்லுவதில்லை.
That is communism, not Christianity.
அது கிறிஸ்தவம் அல்ல, அது கம்யூனிசம்.
Jesus Christ was not a communist. He didn't start the communist party, he started the Christian church.
இயேசு கிறிஸ்து கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பிக்க வரவில்லை, அவர் சரீரமாய சபையை கட்ட வந்தார்.
He didn't say that everybody must equalize their wealth.
எல்லாருமே இப்பொழுது சொத்திலே ஒரே விதமாக தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லவில்லை.
Maybe we can do that with wealth, but how can you equalize everybody's education?
ஒருவேளை பணத்தை வேண்டுமானால் எல்லாருக்கும் சமமாக பங்கிட்டு கொடுத்து ஒரே நிலையில் இருக்க வைத்து விடலாம். படிப்பு என்கிற விஷயத்தில் வரும்போது எப்படி செய்வீர்கள்?
You have a highly educated person and a low educated person. How will you bring them all down them to equal?
சபையில் ஒருவர் நன்றாக படித்த ஒருவர் இருக்கிறார், படிக்காத ஒருவர் இருக்கிறார், ரெண்டு பேரும் எப்படி ஒரே சமமாய் மாற்றுவீர்கள்?
God doesn't change these external things.
இப்படிப்பட்ட வெளியரங்கமான காரியங்கள் எல்லாம் தேவன் மாற்றுவதில்லை.
But we become one.
ஆனாலும் ஒன்றாகிறோம்.
The Greek may remain a Greek.
கிரேக்கன் கிரேக்கனாக இருக்கிறார்.
மலையாளி may remain a Malayali.
மலையாளி மலையாளியாகவே இருக்கிறார்.
Tamilian may remain a Tamilian.
தமிழன் தமிழனாகவே இருக்கிறான்.
The rich person remains rich.
பணக்காரன் பணக்காரனாகவே இருக்கிறான்.
The poor person remains poor, but God will provide his need.
ஏழை ஏழையாகவே இருக்கிறான், ஆனால் தேவன் அவனுடைய தேவையை சந்திக்கிறார்.
And the rich will help the poor also.
அந்த பணக்காரர் ஏழைக்கு உதவியும் செய்கிறார்.
Educated will remain educated.
படித்தவர்கள் படித்தவர்களாகவே இருக்கிறார்கள்.
Some who are doing lowly jobs will remain doing that.
கீழான நிலையில் வேலை செய்கிறவர்கள் அதை செய்து கொண்டே இருக்கிறார்கள்.
They will be one in Christ.
ஆனால் அவர்களோ கிறிஸ்துவுக்குள்ளாக ஒன்றாக இருப்பார்கள்.
They will love one another.
ஒருவரையொருவர் நேசிப்பார்கள்.
They will not become equal.
அவர்கள் சமமானவர்களாக மாற முடியாது.
Externally.
வெளியரங்கமாக.
Now it is like this five fingers.
ஐந்து விரல்களை போல.
You know what communism says?
கம்யூனிசம் என்ன சொல்கிறது?
This is not good.
இது நல்லதல்ல.
We must have equal.
எல்லா விரலும் ஒரே அளவா இருக்க வேண்டும்.
You must get a knife and cut it all at the level of the thumb.
ஒரு கத்தியை எடுத்து கட்டை விரல் எந்த அளவில் இருக்கிறதோ அதே அளவில் எல்லா விரலையும் வெட்டி போட வேண்டும்.
Then see how neat it will look.
அப்பொழுது எவ்வளவு நேர்மையாக இருக்கு, எவ்வளவு அழகாக இருக்கும் என்று பாருங்கள்.
Looks so ugly like this.
மேடு பள்ளம், மேடு பள்ளமா இருக்கிறது, மேலும் கீழுமா இருக்கு.
Communism says cut it all equal.
கம்யூனிசம் என்பது எல்லாவற்றையும் சமமாய் வெட்டி விடுங்கள்.
But that's not the way God made it.
ஆனால் தேவன் அப்படி உண்டாக்கவில்லை.
He made it all different sizes. What to do?
எல்லாவற்றையும் வித்தியாசமான அளவிலே வைத்து உண்டாக்கி இருக்கிறார். என்ன செய்வது?
He didn't make all of us the same height.
எல்லாரையும் ஒரே உயரத்திலே உண்டாக்கி இருக்கிறாரா?
Do you think God could have done that?
தேவனால் அதை செய்திருக்க முடியாதா?
Of course he could do it.
அவர் செய்ய முடியும், செய்திருக்க முடியும்.
Have you seen these small ants that crawl on the ground, the small brown ants?
The kede urundu selugira erumbai paathirukkeengala, brown color erumbu?
They are all the same size.
And erumbu patta ella ore alavai than irukku.
100 of them will be same size.
100 erumbulai eduthu paarthalum ore alavai than irukku.
You show me 100 human beings who are the same height anywhere.
எங்கயாவது 100 மக்களை கொடுங்கள், ஒரே ஹைட்ல இருக்கக்கூடிய மக்களை காண்பீங்கள்.
God doesn't do it like that.
தேவன் அப்படி செய்யவில்லை.
We are different.
நாம் வித்தியாசமானவளா இருக்கோம்.
The color of our skin is different.
நம்முடைய தோலினுடைய நிறம் வித்தியாசமானதா இருக்கு.
So many things.
அநேக காரியங்கள்.
God doesn't change all that.
இவையெல்லாம் தேவன் மாற்றுவதில்லை.
But he makes us one that every one of these fingers can work together and do wonderful things.
ஆனால் இந்த விரல் எல்லாம் சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து அற்புதமான காரியங்களை செய்ய முடியிறது.
That is the picture of the body.
அதுதான் சரீரத்தினுடைய காட்சி.
We may be different.
நாம் வித்தியாசமானவளா இருக்கலாம்.
But each is connected to the head, Jesus Christ.
ஆனால் ஒவ்வொன்றும் இயேசு கிறிஸ்து என்கிற தலையோடு கூட தொடர்புடையதா இருக்கிறது.
And function together.
அவை ஒன்றாக இசைந்து செயல்படுகிறது.
That's a body.
அதுதான் சரீரம்.
And in every locality where God brings people together,
எங்கெல்லாம் எந்தெந்த ஸ்தலத்திலெல்லாம் தேவனே ஜனங்களை ஒன்றாக கொண்டு வருகிறாரோ,
he wants to show the world,
உலகத்துக்கு அவர் ஒன்றை காண்பிக்க விரும்புகிறார்.
See these people, how they love one another.
இங்கே பார்த்தீர்களா இந்த மக்கள் எப்படி ஒருவரையொரு நேசிக்கிறார்கள்?
They are my disciples.
அவர்கள் என்னுடைய சீஷர்கள்.
That's what he said.
இதைத்தான் அவர் சொன்னார்.
He didn't say all men will know you are my disciples when they see how rich you have become.
நீங்கள் எல்லாரும் எவ்வளவு பணக்காரர்களா மாறி இருக்கீங்க என்று பார்க்கும்போது என்னுடைய சீஷர்கள் என்று அறிந்து கொள்வார்கள் என்று இயேசு சொல்லவில்லை.
All they will all know you are my disciples when you all get PhDs.
நீங்கள் எல்லாரும் PhD படிப்பை படிக்கும்போது நீங்கள் எல்லாரும் எனக்கு சீஷர்கள் என்று அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லவில்லை.
No.
இல்லை.
They will know you are my disciples when you love one another.
நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு கூரும்போது என்னுடைய சீஷர்கள் என்பதை அறிந்து கொள்வார்கள்.
Not when you can all preach.
எல்லாரும் பிரசங்கிக்கும் பொழுது சீஷர்கள் என்று அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லவில்லை.
I have said numerous times in our churches, nobody should try to preach like me.
நான் அநேக முறைகள் சபையிலே சொல்லியிருக்கிறேன், என்னை போல யாரும் பிரசங்கிக்க முற்படக்கூடாது.
When I was young and stupid believer, I wanted to preach like some others I admired.
நான் இளம் கிறிஸ்தவனாய் புத்தியினாய் புத்தியில்லாதவனாய் இருந்தபொழுது நான் மெச்சிக்கொள்கிற அநேக பிரசங்கர்களை போல பிரசங்கிக்க வேண்டும் என்று விரும்பினேன்.
Because my kindergarten teachers did not teach me properly.
ஆரம்ப கால ஆசிரியர்கள் எனக்கு சரியாக போதிக்கவில்லை.
But when I understood that I was a part of the body of Christ.
ஆனால் நான் கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு பங்காக இருக்கிறேன் என்பதை விளங்கிக் கொண்ட பொழுது,
I said, Lord, I don't want to preach like anybody else.
ஆண்டவரே, வேறு யாரை போலவும் நான் பிரசங்கிக்க முற்பட மாட்டேன்.
I don't want to preach like those preachers who hold a mic and run up and down the platform.
Mic ஐ பிடித்து கொண்டு அந்த மேடையில் எங்கும் அங்குமே ஓடி ஓடி பிரசங்கிக்கிற பிரசங்கர்களை போல நான் பிரசங்க விரும்பவில்லை.
And I don't want to preach like some of those dead preachers who speak as if it's a funeral going on in every Sunday.
ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மடக்காராதனையிலே பிரசங்கிக்கிறது போலவே துக்கமா இப்படியே நின்று கொண்டு பிரசங்கிக்கிற பிரசங்கர்களை போல நான் பிரசங்க விரும்பவில்லை.
If there's somebody I want to preach like, it's like Jesus Christ. That's all.
ஒருவரை போல நான் பிரசங்க வேண்டும் என்று விரும்பினால் நான் இயேசு கிறிஸ்துவை போல பிரசங்க வேண்டும் என்று விரும்புகிறேன்.
I want you to see also that your gift may not be preaching.
ஆகவே உங்களுடைய வரம் பிரசங்கிக்கக்கூடிய வரமா இல்லாமல் இருக்கலாம் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன்.
Even if your gift is preaching, God has not called you to preach like me.
உங்களுடைய வரமானது பிரசங்கிக்கக்கூடிய வரமா இருந்தாலும் நான் பிரசங்கிக்கிறது போலவே நீங்கள் பிரசங்கிக்க வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை.
You don't have to translate like Brother Vincent.
So Vincent போலவே நீங்களும் translate பண்ண வேண்டும், மொழிபெயர்க்க வேண்டும் என்றும் தேவையில்லை.
Even if you try, you won't be able to. I'll tell you that.
நீங்கள் முயற்சித்தாலும் அதை முடியாது என்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
It's a gift.
அது ஒரு வரம்.
God needs only one D, Dr. D. Vincent in the body of Christ.
கிறிஸ்துவின் சரீரத்திலே ஒரே ஒரு டாக்டர் டி வின்சென்ட் இருந்தால் போதும் என்று தேவன் விரும்பி இருக்கிறார்.
He needs only one Zach Bunnan in the body of Christ.
கிறிஸ்துவின் சரீரத்திலே ஒரே ஒரு Zach Bunnan இருந்தால் போதும் என்று தீர்மானித்திருக்கிறார்.
He needs one of you.
உங்களிலே ஒருவரை தேவன் உங்களாகவே வைத்திருக்கிறார்.
Whatever your name is.
உங்கள் பெயர் என்னவா இருந்தாலும் சரி.
And you must not try to be like him or me or somebody else.
அவே நீங்கள் இவரை போலவோ என்னை போலவோ இவரை போலவோ வேறு யாரை போல இருக்க முற்பட வேண்டாம்.
That will be like the hand saying, I wanted to be a tongue always.
அது எதற்கு ஒப்பா இருக்கிறது என்று சொல்ல, கரம் நான் எப்பொழுதுமே ஒரு நாக்காக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்வதை போல.
I want to talk, I want to talk, can't talk.
நான் பேச வேண்டும் பேச வேண்டும் கை விரும்புகிறதனால் கையால் பேச முடியவில்லை.
And what will be the result? It won't do what it's supposed to do.
அதனுடைய விளைவு என்னவாகும் என்று சொன்னால், கரமாக இருந்து என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் போய்விடும்.
You know, there are many foolish believers who are trying to imitate somebody else's ministry.
அநேக புத்தியமான விசுவாசிகள் வேறொருவருடைய ஊழியத்தை பார்த்து காப்பி அடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள்.
Don't do it.
அதை செய்ய வேண்டாம்.
யூ ஹாவ் அ யூனிக் மினிஸ்ட்ரி விச் காட் ஹஸ் ப்ரிபேர்ட் யூ ஃப்ரம் சைல்ட்ஹுட் ஃப்ரம் யுவர் மதர்ஸ் வூம் ஃபார்.
உன்னுடைய தாயின் கர்ப்பத்திலிருந்து உன்னுடைய சிறு பிள்ளையிலிருந்தே தேவன் உங்களுக்கென்று தனித்துவமான ஒரு ஊழியத்திற்காக உங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார்.
There are some brothers who are outstanding evangelists.
ஒரு சில சகோதரர்கள் சுவிசேஷ ஊழியத்திலே மிகவும் கைதேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள்.
I can't do that.
என்னால அதை செய்ய முடியாது.
I was once traveling with a brother in a train.
ஒரு நாளிலே ஒரு ட்ரெயினிலே நான் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தேன்.
It was not in this country, another country.
வேற ஒரு நாட்டிலே.
He was a friend of mine, good brother.
நல்ல சகோதரர், அவருடைய நண்பராக இருந்தார்.
We sat in the train.
நாங்கள் அந்த ரயிலிலே உட்கார்ந்து பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தோம்.
And he completely forgot about me.
என்னை முழுமையா மறந்து விட்டார்.
He was witnessing to the person sitting next to him.
தனக்கு பக்கத்துல உட்கார்ந்திருந்த நபரோடு கூட அவர் சாட்சி சொல்லிக் கொண்டிருந்தார்.
He started becoming friendly and started giving the gospel to him.
அவர் எல்லாரோடும் கூட நண்பளாய் மாறி எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லிக் கொண்டிருந்தார்.
I said this is amazing. How can I, even if I try, I can't do it.
எவ்வளவு அற்புதமா இருக்கிறது, நான் முயற்சித்தாலும் என்னால முடிவதில்லை.
But when he gets into the pulpit, he can't preach like me also. That's the other problem.
ஆனால் அவர் பிரசங்க மேடைக்கு வந்து நின்றால் என்னை போல அவரால் பிரசங்கிக்க முடியாது. அதுவும் இன்னொரு பிரச்சனை.
So then I realized.
அப்பொழுதுதான் நான் உணர்ந்தேன்.
God has given him one gift.
தேவன் அவருக்கு ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார்.
He has given me another gift.
எனக்கு வேறு ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார்.
I thank God for this dear brother who can do something I can never do even if I try for 100 years.
நான் 100 ஆண்டுகள் முயற்சித்தாலும் என்னால செய்ய முடியாத ஒரு காரியத்தை இந்த சகோதரர் தேவன் வரமாக கொடுத்திருக்கிறார். ஆகவே தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன்.
I won't envy him. I will support him in his ministry.
நான் அவரை பார்த்து பொறாமைப்பட போவதில்லை. அவருடைய ஊழியத்திலே அவரை நான் தாங்க போகிறேன்.
And I know he supports me in my ministry.
என்னுடைய ஊழியத்தில் அவர் என்னை தாங்குகிறார்.
He told me once that brother
அந்த சகோதரர் ஒருமுறை என்னை பார்த்து
Brother Zach, I can't preach like you.
சகோதரர் ஜாக், அவர்களை உங்களைப் போல என்னால பிரசங்கிக்க முடியாது.
If you go somewhere, I'll carry the suitcase for you and come with you.
ஆனால் நீங்கள் எங்கேயாவது போனால் நான் சூட்கேஸ் எடுத்துக்கொண்டு உங்கள் பின்னாக வருகிறேன் என்று
சொன்னார். I know even if he carries the suitcase, he'll be witnessing to people as he comes along.
அவர் இந்த சூட்கேஸை எடுத்துக்கொண்டு வந்திருந்தாலும் கூட மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லிக் கொண்டே வருவார் என்பதை அறிந்திருக்கிறேன்.
It is a passion he had.
அவருக்கு இருந்ததான ஒரு பெரிய ஆவல்,
அபிலாஷை. God given passion which I can never duplicate because that's not my calling.
தேவனே அவருக்கென்று கொடுத்ததான விசேஷித்த ஒரு வாஞ்சை நான் எவ்வளவுதான் முயற்சித்தாலும் அவரை போல நான் காப்பிடிக்க முடியாது.
He wasn't proud of it.
அவர் அதை குறித்து பெருமைப்படவில்லை.
He never told me to be like him.
அவரை போலவே நான் இருக்க வேண்டும் என்று எண்ணத்தில் சொல்லவில்லை.
If he was proud of it, he'd have been foolish.
அவர் அதை குறித்து பெருமைப்பட்டவராய் இருந்திருப்பார் என்று சொன்னால் அவர் புத்தியனராய் இருந்திருப்பார்.
If I am proud of my preaching and expect others to preach like me, I am foolish.
நான் என்னுடைய வரத்தை குறித்து பிரசங்கிக்கிற வரத்தை குறித்து பெருமைப்பட்டு எல்லாரும் என்னைப் போல பிரசங்கிக்க வேண்டும் என்று எண்ணினால் நான் புத்தியனன்.
Isn't it wonderful that God has put different people with different gifts in the body of Christ.
கிறிஸ்துவின் சரீரத்திலே வித்தியாசமான வரங்களை வைத்திருக்க கூடிய மக்களை தேவன் சபையில் வைத்திருக்கார் என்பது அற்புதமான ஒரு காரியம் அல்லவா?
Do you know one of the major ministries in a conference like this?
இது போல ஒரு கான்ஃபரன்ஸை நடத்தும் பொழுது இருக்கக்கூடிய பிரதானமான ஊழியம்,
the most important may be preaching.
ஒருவேளை முக்கியமான ஊழியம் பிரசங்கிக்கிற ஊழியமாக இருக்கலாம்.
But one of the important ministries is cooking the food.
ஆனால் ஊழியங்களிலே முக்கியமான ஒரு ஊழியம் இது போல கான்ஃபரன்ஸில் இருப்பது சமைக்கிற ஊழியம்.
Imagine if we said there's no food here, everybody just stay here for the meeting.
சாப்பாடு யாருக்கும் கிடையாது, எல்லாரும் பசியாக தான் உட்கார்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால்,
well you may be able to do it but the children will suffer.
நீங்கள் வேண்டுமானால் சாப்பிடாமல் உட்கார்ந்திருக்கலாம், சிறு பிள்ளைகள் என்ன செய்வார்கள், அவர்கள் கஷ்டப்படுவார்கள்.
Thank God for people who have a gift of cooking.
சமைப்பதற்கு அந்த காரியங்களை பராமரிப்பதற்கு வரத்தை பெற்ற சகோதரர்களுக்காக தேவனுக்கு நன்றி.
I don't have that gift.
எனக்கு அந்த வரம் இல்லை.
If I go to the kitchen, nobody will come for the conference after that. If I cook anything.
நான் சமையல் பொறுப்பை எடுத்துக்கொண்டால் அதற்கு பிறகு கான்ஃபரன்ஸ்க்கு யாருமே வர மாட்டார்கள்.
I don't go there.
ஆகவே நான் அங்கே போவதில்லை.
I don't have that gift. I don't want to try to do anything there.
எனக்கு அந்த வரம் இல்லை. ஆகவே நான் அங்கே போய் ஒன்றை முயற்சி செய்து பார்க்க விரும்பவில்லை.
So it's wonderful how God has given us in the church different people so that we can work together.
ஆகவே வித்தியாசமான நபர்களை தேவன் சபையிலே கொடுத்திருக்கிறார். எவ்வளவு அற்புதமா இருக்கிறது, நாம் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து இசைந்து கிரியை செய்ய முடியும்.
The great thing is to value that brother and his gift.
பெரிய காரியம் என்னவென்றால் அந்த சகோதரனையும் அவருக்கு கொடுக்கப்பட்ட வரத்தையும் மதிப்பு செய்வதாகும்.
Support him.
அவரை தாங்குவதாகும்.
Don't compete with him.
அவரோடு கூட போட்டி போட தேவையில்லை.
And definitely don't be jealous of him.
கண்டிப்பாக அவரை குறித்து பொறாமைப்பட கூடாது.
And don't try to show that you are better than him.
அவரை காட்டிலும் நீ மேன்மையானவன் என்பதை காண்பிக்க முற்பட தேவையில்லை.
And don't tear him down when he makes a mistake.
அதே சமயத்தில் அவர் ஒரு தவறை செய்யும் பொழுது அவர் மேலே சாடி அவரை தரக்குறைவாய் பேச வேண்டாம்.
You also will make a mistake in your ministry.
உங்களுடைய ஊழியத்தில் நீங்களும் தவறை செய்வீர்கள்.
We have to be merciful to one another.
நாம் ஒருவருக்கொரு இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
It's a great ministry in the body.
இது சரீரத்திலே இருக்கக்கூடிய பெரிய ஊழியம்.
To forgive one another.
ஒருவரை மன்னிப்பது.
See in Colossians chapter 3 it's
கொலோசேயர் 3 அதிகாரம்.
Colossians chapter 3
கொலோசேயர் 3 அதிகாரம்.
It says in verse 11, in this renewal there is no distinction between Greek and Jew and circumcised, uncircumcised, so on.
கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவனும் என்றில்லை.
Barbarian, Scythian, slave, free man.
புறஜாதியான என்றும் புறதேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சியாதீனனும் என்றும் இல்லை.
You know, Christ is everything.
கிறிஸ்துவே எல்லாமாய் இருக்கிறார்.
He is all and he is in all.
கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார்.
So what should we do?
ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்?
Have you been chosen by God? Verse 12.
12 ஆம் வசனத்தில் நீங்கள் தேவனால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களா?
Are you holy and beloved?
நீங்கள் பரிசுத்தரும் பிரியமாய் இருக்கிறீர்களா?
Then here's what you should do.
அப்படியானால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் இங்கே இருக்கு.
Have a heart of compassion to that other person.
அந்த மற்ற நபரோடு கூட ஒரு உருக்கமான இரக்கமுள்ள ஒரு இதயத்தை வைத்துக் கொள்.
A heart of kindness.
இரக்கமான ஒரு இதயம்.
A heart of humility.
தாழ்மையான ஒரு உள்ளம்.
A heart of gentleness.
சாந்தமான ஒரு உள்ளம்.
A heart of patience.
பொறுமையுள்ள ஒரு உள்ளம்.
Bear with him.
அவரை தாங்கக்கூடிய ஒரு உள்ளம்.
Forgive her.
அவர்களை மன்னியுங்கள்.
And if he has done something wrong,
அவர் தவறு செய்யும் பொழுது,
and you got a complaint,
அதை குறித்து ஒரு குறைபாடு உங்களுக்கு
உண்டாகும். He did this wrong against me.
எனக்கு விரோதமாக இந்த தவறை செய்து விட்டார்.
Verse 13.
13 ஆம் வசனம்.
The Lord had a complaint against you, thousands of complaints, he forgave you.
இயேசு உங்களை குறித்து ஆயிரக்கணக்கான குறைபாடுகளை வைத்திருக்கிறார், ஆனால் அவர் உங்களை மன்னித்திருக்கிறார்.
You should do the same thing.
நீங்களும் அதே காரியத்தை செய்ய வேண்டும்.
And with that attitude,
அந்த மனப்பான்மையோடு,
put on love which is the perfect bond of unity.
பூரண சர்க்குணத்தின் கட்டாகி அன்பை தரித்துக் கொள்ளுங்கள்.
Because the peace of Christ, let the peace of Christ rule in your heart.
தேவ சமாதானமானது உங்கள் இருதயங்களில் ஆள வேண்டும்.
To which you were called in one body.
இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்.
The last word.
கடைசி வார்த்தை.
Be thankful for your brother.
உங்கள் சகோதரர்களுக்காக நன்றி அறிந்துள்ளவர்களாய் இருங்கள்.
Be thankful for your sister.
சகோதரிகளுக்காக நன்றி அறிந்துள்ளவர்களாய் இருங்கள்.
Be thankful for your wife.
மனைவிக்காக நன்றி உள்ளவர்களாய் இருங்கள்.
Be thankful for your husband.
கணவனுக்காக நன்றி உள்ளவர்களாய் இருங்கள்.
God is trying to make us one.
தேவன் நம்மை ஒன்றாக
This is part of the full gospel.
இதுதான் சுவிசேஷத்தினுடைய பூர்ண சுவிசேஷத்தினுடைய பகுதி.
Dwells in the middle.
நமக்குள்ள நம்ம மத்தியிலே கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார்.
I want to ask you this last two words, be thankful.
நன்றி அறிந்துள்ளவர்களாய் இருங்கள் என்கிற இந்த கடைசி வசனத்தை பார்த்து உங்களிடத்தில் கேட்க விரும்புகிறேன்.
Have you ever knelt down by your bed?
எப்பொழுதாவது உங்கள் படுக்கையின் பக்கத்திலே முழங்கால் படியிட்டு இருக்கிறீர்களா?
And said, Lord,
ஆண்டவரே,
thank you for my wife.
மனைவிக்காக உமக்கு நன்றி என்று சொல்லியிருக்கீர்களா?
When she is not listening.
மனைவி செவி கொடுக்காதிருக்கும் பொழுது.
That means you are really saying it to God.
அதனுடைய பொருள் உண்மையாலுமே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனிடத்தில் சொல்லியிருக்கிறீர்களா?
When you are alone.
தனியாக இருக்கும் பொழுது.
If you have never done it, do it.
இதுவரை செய்யவில்லை என்றால் செய்யுங்கள்.
Do it tonight.
இன்று இரவு செய்யுங்கள்.
Kneel down alone before God and say, Lord, I thank you for my wife.
தேவனுக்கு முன்பாக தன்னந்தனியாய் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே என்னுடைய மனைவிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன்.
Sisters,
சகோதரிகளே,
kneel down and say, Lord, I thank you for my husband.
முழங்கால் படியிட்டு ஆண்டவரே என்னுடைய கணவருக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள்.
And then name your children one by one and say, Lord, I thank you for giving me this child.
உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய பெயரை சொல்லி ஆண்டவரே இன்னாருக்காக உமக்கு நன்றி, இந்த மகனுக்காக உமக்கு நன்றி என்ற பெயரை சொல்லி
நன்றி.
இந்த மகளுக்காக, இந்த மகனுக்காக நன்றி.
Then we can make the circle a little bigger.
இப்பொழுது வட்டத்தை நாம் இன்னும் பெரிதாக்கலாம்.
Lord, I thank you for this elder brother in my church.
என்னுடைய சபையில் இருக்கக்கூடிய ஆண்டவரே, இந்த மூப்பருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன்.
He's not perfect.
அவர் பூர்ணவன் அல்ல.
Nobody is perfect.
யாருமே பூர்ணவன்கள்
அல்ல. Paul was not perfect.
பவுல் பூர்ணவன் அல்ல.
But I see so many good qualities in him.
ஆனால் அவரில் இவ்வளவோ நல்ல காரியங்களை பார்க்கிறேன், நல்ல குணங்களை பார்க்கிறேன்.
He doesn't take any salary for his work in the church.
சபையில் அவர் செய்யக்கூடிய வேலைக்காக எந்த சம்பளத்தையும் அவர் பெற்றுக் கொள்வதில்லை.
If there is no other good quality, at least he's got that good quality.
வேறு எந்த நல்ல குணாதிசயம் இல்லை என்று சொன்னால் குறைந்தபட்சம் இந்த ஒரு குணாதிசயமாவது இருக்கிறதல்லவா?
And I see so many other good things in him.
இன்னும் பல நல்ல காரியங்களை பார்க்கிறேன்.
Forgive me, Lord, that I have only pointed out the little mistake.
ஆண்டவரே, சிறு சிறு குறைகளை மட்டுமே சுட்டி காண்பித்திருக்கிறேன், அதற்காக என்னை மன்னிய
மாட்டார். And Lord, I thank you for my fellow elders.
நான் சக முப்பர்களுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி.
I want to thank you for them.
ஆண்டவரே அவர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன்.
Then make the circle bigger.
இன்னும் வட்டத்தை பெரிதாக்குங்கள்.
Think of the ones who are close to you, this brother, this sister.
இந்த சகோதரன், இந்த சகோதரி, உங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள்.
This is obeying the command in verse 15 which says you are called in one body, be thankful.
ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் என்று சொல்லக்கூடிய கட்டளை இதுக்கு கீழ்ப்படிவது இதுதான்.
You just do this.
நீங்கள் இதை செய்யுங்கள்.
And I tell you, it will completely transform your relationship with your wife, children, everybody.
உங்கள் மனைவியோடு பிள்ளைகளோடு கூட இருக்கக்கூடிய உறவை முற்றிலுமாக இது மாற்றி விடும் என்று உங்களுக்கு சொல்கிறேன்.
We were in that old tree called Adam.
ஆதாம் என்கிற பழைய மரத்தில் இருந்தோம்.
And we got the habit of criticizing, finding fault.
குறை சொல்லிக் கொண்டு குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பழக்கத்திலேயே இருந்தோம்.
The Holy Spirit cut us off from there.
பரிசுத்த ஆவியானவர் நம்மை அங்கிருந்து வெட்டி
put us in Christ.
கிறிஸ்துவுக்குள்ளாக வைத்திருக்கிறார்.
And he's taught us to be thankful.
நன்றி அறிதல் உள்ளவளாய் இருக்க முடியாய் கற்றுக் கொடுத்திருக்கிறார்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father,
பரலோக பிதாவே,
help us not to be one-sided Christians, developed on one side but skinny on the other side.
ஒருமுறை மட்டுமே தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய ஆண்டவரே, ஒரு கிறிஸ்தவனை போல இன்னொரு பக்கம் பலவீனமாய் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவனை போல இருக்க வேண்டாம் ஆண்டவரே.
Make us balanced, beautiful Christians.
சமநிலைப்படுத்தப்பட்ட அருமையான அழகான கிறிஸ்தவர்களை மாற்றும் ஆண்டவரே.
To know what it is to have Christ in us and also to know that we are in Christ.
எங்களுக்குள்ளாக கிறிஸ்து இருக்கிறார் என்பதை மட்டுமல்ல ஆண்டவரே, நாங்களும் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறோம் என்பதையும் அறிந்தவர்களாக இருக்க உதவி செய்யும்.
Pray in Jesus' name.
இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.